ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை நேரத்தை நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நேற்றைய தினத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் மூலமாக முழு உலகமும் கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஏதோ நானும் ஜெபிக்கிறேன் என்று இல்லாமல் ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காகவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா மனம் திரும்புதல் தான் மிகப்பெரிய அவசியம். நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்கள் நோவாவின் 100 வருட ஊழியத்திலே ஒருவரும் மனம் திரும்பாமல் போனார்கள். ஆகையினால் அவர்கள் அழிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து தெளிவுபடுத்தினார். ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் அளவும் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து அவர்கள் கடைசி வரைக்கும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அந்த கால ஜனங்களை குறித்து சாட்சி கொடுத்தார். லோத்தின் நாட்களில் சோதோம் குமரா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. லோத்து அவர்களை எச்சரிக்கிறான். கடைசி வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் கூட அதையும் பரியாசம்தான் பண்ணினார்களே தவிர அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகையினால் சோதோம் குமரா பட்டணங்களும் அழிந்தது என்று பார்த்தோம். பின்பு அந்த சோதோம் குமராவுக்காக ஆபிரகாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அது வீணாய் போனது என்பதை நாம் கவனித்தோம். அடுத்தது யோனாவின் நாட்களில் நினிவே பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலே ஜனங்கள் உடனே உணர்வடைந்து தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணினபடினாலே அந்த நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட்டது என்று சொல்லியும் பார்த்தோம். இதிலிருந்து மனம் திரும்புதல் மட்டும்தான் நியாய தீர்ப்புகளையும் மரணத்தையும் தடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே கூட சொன்னார், சீலோவாமிலே கோபுரம் இடிந்து 18 பேரை கொன்று போட்டதும் அதே போல பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை தன்னுடைய பலியிலே கலந்ததையும் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லி அவரும் எச்சரிக்கிறதை பார்த்தோம். இதிலிருந்து மனம் திரும்பினவர்களுக்கு மாத்திரமே பாதுகாப்பு. மனம் திரும்பாத பட்சத்திலே ஒரு நபருக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்காகவே நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நாம் இன்னும் சில விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த மனம் திரும்புதலை குறித்து நாம் அதற்காக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மனம் திரும்புதலை குறித்து நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை முதலாவது காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 2 வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் ஸ்நானகர் செய்த பிரசங்கம் இது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலேயே 4 அதிகாரம் 17 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனும் ஜனங்களை மனம் திரும்ப அழைத்தான். இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை மனம் திரும்புவதற்கு அழைத்தார். இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பேசுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் மனம் திரும்புதல் என்றால் என்னவென்று தெரியாத நிலைமையில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும், சில விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மனம் திரும்புதலை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். 3:6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்பதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் மனம் திரும்ப வேண்டும், அப்படி மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டி வரும் என்று யோவான் ஜனங்களை எச்சரிக்கும் பொழுது ஜனங்கள் உடனே அவனை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறீரே, அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதல் என்றால் அதனுடைய காரியத்தை விளக்கமாக சொல்லுங்கள் என்று யோவான் ஸ்நானகனிடத்தில் கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிடுகிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அடுத்தது போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்களுக்கு உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். இப்படி அவன் மனம் திரும்புதலை குறித்து பேச ஆரம்பித்த உடனே ஜனங்களுக்குள் பல கேள்விகள் எழுந்தது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை சொன்ன உடனே இந்த கேள்விகளுக்கு அவன் எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்கிறான். பொதுவாக ஜனங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னான். ஆயக்காரர்கள், அதாவது வரி வசூல் செய்கிறவர்கள், ரோம அரசாங்கத்திலே வரி வசூல் செய்கிறவர்கள், அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கட்டளையிட்டதற்கு மேலாக வரி வசூல் செய்து ஜனங்களை துன்பப்படுத்தாதீர்கள் என்று அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தான். போர்ச்சேவகரும் வந்து கேட்கிறாங்க, யார் மேலும் பொய் குற்றச்சாட்டு, ஃபால்ஸ் கேஸ் போடாதீங்க, உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள், அப்படின்னா லஞ்சம் வாங்காதிருங்க. நாம் மனம் திரும்புதல்னா என்ன என்பதை அவன் விளக்கமாக அந்தந்த நபர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன செய்வதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே சொன்னேன், மனம் திரும்புதல் ஒன்றுதான் தீர்வு. இந்த மனம் திரும்புதல் வரும்பொழுதுதான் பாதுகாப்பு வருகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்மிடத்திலே இதை குறித்து பயந்து புலம்பி நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த வியாதி குறித்த ஒரு விதமான பயம் முழு உலகத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது. நமக்கு நெருங்கினவர்களையும் இந்த மரண பயம் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் இதே பேச்சு, எங்கு பார்த்தாலும் இதே காரியம். நீங்கள் உங்கள் மொபைல் போன் எடுத்து பார்த்தால் எல்லாரும் இதை குறித்தே செய்திகளை அனுப்புறாங்க. நியூஸ் நீங்க டிவியில நியூஸ் ஓபன் பண்ண எல்லா நியூஸ்லயுமே எல்லா சேனல்லையுமே இது ஒன்றுதான் நியூஸ். இப்போ எல்லாமே இது மட்டும்தான், வேற இதை தவிர வேற ஒன்றுமே இன்னைக்கு அறிவிக்கப்படவில்லை. மொத்த கவனம் அதில் மாத்திரம்தான் இருக்குது. அப்படியானால் அந்த அளவுக்கு உலகம் இதிலே தவித்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இந்த காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் வருமானால் ஒரு தைரியம் வரும். மனம் திரும்புதல் ஒரு தைரியத்தை கொடுக்கும், மனம் திரும்புதல் ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். அதை நம்ம சொல்லி கொடுத்தாதான் ஜனங்களுக்கு புரியுமே தவிர, நாம் சொல்லாமல் வெறுமனே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஜனங்களுக்கு என்னென்ன தெரியாது, அதை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் காரியத்தை செய்கிறவர், ஆனால் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது நாம் தான். வேதத்திலே ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 10வது அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் 10வது அதிகாரம் 11லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆதலால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆனால் நாம் அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்ள முடியும் என்று வேதம் கேள்வி கேட்கிறது. அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஜனங்களுக்கு மனம் திரும்புதெல்லாம் என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். யோவான் ஸ்நானகன் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார், யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு ஜனங்களின் வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்கள் தவறாய் போய் கொண்டிருக்கிறது. எது தவறு எது சரி என்று நிதானிக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாவமாக கருதப்பட்டவைகள் எல்லாம் இன்றைக்கு பாவமாக கருதப்படுவதில்லை. பலவிதமான பாவங்கள் சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது, அதை நியாயப்படுத்தப்படுகிறது. கள்ள உறவுகள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, ஓரின திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஜனங்களுக்கு பாவம் என்று உணர்வதற்கான சூழ்நிலையை இல்லாமல் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு அதை நாம் சொல்ல வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும், இது தவறு. தேவன் படைத்தவர், நம்மை படைத்தவர் இப்படி இருக்கும்படிக்கு நம்மை படைக்கவில்லை என்று நாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு மதுபானம் குடிக்கிறார்கள், அதை குறித்த எந்த ஒரு உணர்வும் ஜனங்களுக்கு இல்லை. நேற்று ஒரு வீடியோ ஒன்றை நான் மொபைல்ல பார்த்தேன், அதுல ஒரு மதுபான கடைக்கு ஏராளமான ஜனங்க போறாங்க. ஒரு வயசான மனுஷன் போறாரு, எங்க இந்த வியாதி, இந்த கொரோனா தாக்கி நீங்கள் மடிந்து போவீர்கள், ஒரு பயம் எல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு டிவி நிருபர் ஒரு நபர்கிட்ட கேட்கிறார். உடனே அவர் தன் கையில இருந்து ஒரு பாட்டில் எடுத்து காட்டி சொல்றாரு, இதுதான் என் குரோனோ அப்படிங்கிறாரு. என்னன்னு புரியல, என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது, எதுவுமே ஜனங்களுக்கு புரியல. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை அதுதான். இந்த ஜனங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவர் வந்து மது பாட்டில் தான் என்னுடைய குரோனங்கிறார். அவருக்கு சொல்றாரு, ஒருத்தர் நிறைய வாங்கி வச்சுட்டேங்கிறாரு. அப்ப நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுதானா, இருக்கிற வரைக்கும் இருந்து குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. அப்ப வாழ்க்கையில பார்க்கும்போது நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில மனுஷனுக்கு எது தவறுனே தெரியல, எது சரினே தெரியல. அதை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு தவறான காரியத்தில் இருக்கிறவர்கள் வேதனையோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்ல வேண்டும். பாவம் எது என்றும், பரிசுத்தம் எது என்றும், சரியானது எது என்றும், தவறானது எது என்றும், நீதியுள்ளது எது என்றும், அநீதி உள்ளது எது என்றும் நாம் தான் அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம், சொல்லிக் கொடுக்கணும். நாம சொல்லிக் கொடுக்காவிட்டால் ஜனங்களுக்கு அது தெரியாது. அதனாலே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவர், மனம் திரும்புதலுக்காக ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதோடு நிறுத்திக் கொள்ளாமல், மனம் திரும்புதல் என்றால் என்ன, எந்த காரியத்திலிருந்து எந்த நபர் மனம் திரும்ப வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நபரிடத்தில் நீங்க பேசுறீங்க, அந்த நபர் எந்த விதத்தில் அவர்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள் வர முடியாதபடி என்ன தடை அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறதோ அதை நாம் சுட்டி காட்டி, இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி வெளியே வர வேண்டும் என்று தெளிவாய் சம்பந்தப்பட்ட நபருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு நேராக அவர்களை வழி நடத்தும். அடுத்தபடியாய் நீங்க பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஜனங்களுக்குள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மரண பயம் பிடித்து கொண்டிருக்கிறது. மரண பயம், நேற்று தினத்திலே ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு வயசுல ஒரு பெரியவர் தான் நின்று கொண்டிருந்தார். அவர் தன்னை சுற்றிலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அங்க நிக்கிற ஜனங்கள் எல்லாரையுமே ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாரு. யாராவது அப்படி முன்னாள் பக்கத்துல வந்தா அப்படி இவர் பின்னாடி போறாரு. ஒருத்தர் நின்று இருந்தாங்கன்னா நகருங்கன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போறாரு. அப்படி ஒரு பயம். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், பயப்படாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு மரணம் வந்துடாது, பயப்படாதீங்க என்று சொன்னேன். ஆனால் அவரால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. நான் சொன்னது வந்து அவருக்கு கோபம் தான் வந்துச்சு, அவரால் புரிஞ்சுக்க முடியல, அப்படி பயப்படுறாங்க. அப்ப வந்து நான் சொன்னது சரியா தவறா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு மாலை நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை குறித்து ஏறக்குறைய 10 வருஷங்களுக்கு மேலாக ரிசர்ச் செய்ததான ஒரு பெண் ரிசர்ச் செய்து நல்ல ஆராய்ச்சி செய்து அது டாக்டரேட் வாங்கினதான ஒரு பெண் சன் டிவியில வந்து அவங்க பேட்டி கொடுக்கிறாங்க. அவங்க விவரம் தெரியாத ஒரு பெண் கிடையாது. அதற்காகவே இந்த சப்ஜெக்ட் எடுத்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. விவரமான ஒரு பெண், படித்த பெண், அது கொரோனா வைரஸ் குறித்தே அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பேசுறாங்க, அதை நான் பார்த்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அதுல அவங்க சொல்றாங்க, அந்த நிருபர் கேட்கிறார், இப்படி ஜனங்கள் எங்க பார்த்தாலும் ஃபேஸ் மாஸ்க் மாட்டிட்டே இப்படி பயந்து அலையிறாங்களே, இப்படி தடுமாறிட்டு இருக்கிறாங்களே, இது அவசியமா? இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தாகணுமா? அப்பதான் தப்பிக்க முடியுமா? வேற வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் கேட்கும்போது அந்த பெண் அழகா சொல்றாங்க, அது அவசியம் இல்லைங்கிறாங்க. எல்லாரும் போறவங்க வரவங்க எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாதுன்றாங்க. அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, அதுல ஒருத்தர் ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும் சரி, அதுல ஃபேஸ் மாஸ்க் தவறுன்னு சொல்லல, ஆனா அவசியம் இல்லை. ஒருவேளை ஃபேஸ் மாஸ்க் போட்டவங்க கூட ஒரு இடத்துல கையை வச்சுட்டு அந்த கையை தூக்கி ஃபேஸ் மாஸ்க் அவன் தொட்டுட்டாங்கன்னா அவன் போட்டுருக்க ஃபேஸ் மாஸ்க் வேஸ்ட் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, யார் போட வேண்டும் அப்படின்றது அவங்க மெயினா துல்லியமா சொல்றாங்க. இப்படிப்பட்ட நோயாளிகளை கவனிக்கிற நர்சஸ் டாக்டர்ஸ் அவங்க கண்டிப்பா போடணும். மற்றபடி ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப இது வந்து ஏர்பான் டிசீஸ் தானே, காற்றின் மூலமாய் பரவுற டிசீஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் தொடர்ந்து கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொல்றாங்க, இது ஏர்பான் டிசீஸ் கரெக்ட், நீங்க சொல்றது உண்மைதான், ஆனால் இது காற்றிலே அப்படியே பரவி போற வரவங்க எல்லாருமேலையும் அப்படியே பக்கத்துல அவங்க நடக்கிற இடத்துல தான் இருக்கிற எல்லாரும் போய் பிடிக்காது. இந்த வியாதி உள்ளவங்க வந்து கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்க ரோட்ல நடந்து போறாங்களோ அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் மேலேயும் அப்படியே இந்த வியாதி பரவாது, அப்படியெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அவர்கள் ஒருவேளை தும்மி விட்டால், இருமி விட்டால் அல்லது தும்மி விட்டால், அந்த எச்சிலின் மூலமாக அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே வெளியே பரவும் பொழுது அதை நீங்கள் சுவாசித்து உள்வாங்கிக் கொண்டால் உங்களுக்கு பாதிப்பு வரும். மற்றபடி ஒருத்தங்க அப்படி கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்க அப்படி நடந்து போறாங்கன்னா உங்களெல்லாம் வந்து அது பிடிச்சுக்காது. அதை தும்மும் பொழுது அது காற்றிலே அந்த வைரஸ் பரவும் பொழுது அதை நீங்கள் சுவாசித்து உள்வாங்கிக் கொண்டால் வருவதற்கு காரியம் இருக்கிறது. அதனால் அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையை கழுவுறது, காலை கழுவுறதெல்லாம் நீங்க வந்து சாதாரணமா நீங்க கேஷுவலா நீங்க அதை வந்து இப்ப இன்னைக்கு இல்ல, அது அந்த காலத்துல இருந்து இந்த கை கழுவுறது, வீட்டு வெளியில போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்தோன்னா கையை கழுவுற கால் கழுவுற பழக்கம் நமக்கு உண்டு, அதை நம்ம விட்டுட்டோம். அந்த பழக்கத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே பிரச்சனை இல்லாம இருக்கலாம். எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, இதுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அதை குறித்து ஆராய்ச்சி செய்து டாக்டரேட் வாங்கினதான ஒரு பெண் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப நான் புரிந்தேன். அப்ப நேத்து நான் அந்த நபருக்கு சொன்னது சரிதான், அவர் அப்படி பயந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு தேவையில்லாத மரண பயத்தில் ஜனங்கள் அவஸ்தப்படுறாங்க, பயந்து நடுகிறாங்க, என்ன ஆக போதும், என்ன ஆக போதும். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரண பயம் எல்லாரையும் போட்டு உலுக்குகிறது. இதுக்கு வந்து இப்ப நான் வந்து சொன்னதுன்னு இப்ப நான் மெடிக்கல் டேர்ம்ல நான் சொன்னேன், மெடிக்கல் சம்பந்தமான விஷயத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன். இது ஓரளவுக்கு ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கு ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் எனக்கு தெரியும். ஆனால் மரண பயத்திலிருந்து ஒரு பாமரனை கூட விடுதலை செய்யக்கூடிய வல்லமை, படிப்பறிவில்லாதவன், பாமரன், ஒன்றுமே தெரியாதவனுக்கு கூட மரண பயத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு காரியம் நம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், எபிரேயர் கடிதத்தின் நிருபம் 2:14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவர்களும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிறவர்களை அந்த மரண பயத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காக அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்து மரண பயத்திலிருந்து எந்த ஒரு நபரையும் மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்குள் வந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறவர்கள் மரண பயத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்படுகிறார்கள். அதான் உண்மை. அவர்களுக்கு உலக அறிவு இருக்கிறதோ இல்லையோ, படித்தவர்களோ பாமரரோ பிரச்சனை இல்லை. ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கும் பொழுது மரண பயத்திற்கு நீங்களாக்கப்படுகிறார்கள். அதான் உண்மை. அதனாலே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் சொல்லி மரண பயத்தோடு இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒன்று, மருத்துவ ரீதியாக நாம் இந்த காரியங்களை சொல்லலாம், சொல்லி ஜனங்களுக்கு ஆலோசனை தர வேண்டியதும் அவசியம். இப்ப நான் சொன்னது போல இது எப்படிப்பட்ட விதத்தில் கையாள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலோசனை கொடுக்கணும், நல்லது. அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் அதை நான் ஆமோதிக்கிறேன், அது அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஜனங்கள் இவ்வளவு மரண பயத்திற்குள் தள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்பதுதான் என் கருத்து. எடுக்கிற நடவடிக்கைகள் நல்லதுதான், ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு மரண பயம் ஜனங்களை பிடித்திருக்கிறதுல நாம் மீட்க வேண்டும். அதனாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு நபர் மரண பயத்திற்கு முற்றிலும் நீங்களாக்கப்படுகிறார்கள். நாம் சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திரும்புதலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்றும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவார்கள். அதன் மூலமாக தேவ சமாதானத்தை அடைவார்கள், நித்தியத்தை குறித்த நிச்சயத்தை அடைவார்கள், மரண பயத்திற்கு நீங்களாய் இருப்பார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். அவர்கள் நிச்சயமாய் எப்படிப்பட்ட வைரஸ் மூலமாக எத்தனை கொடிய ஆபத்துகள் வந்தாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அந்த நிச்சயம் அவர்களை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல இப்பொழுதும் பங்கு பெற்று இன்றைக்கும் மனம் திரும்புதலை குறித்து நாம் ஜனங்களுக்கு சொல்லி மரண பயத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஜனங்களின் மனம் திரும்புதல் தான் மரண பயத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வந்து பிறந்து மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். இன்றைக்கு உலகம் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்குள் இருக்கிறது. மரண பயம், எங்கு பார்த்தாலும் மரண பயம், எங்கு பார்த்தாலும் ஒரே கலக்கம். ஜனங்களுக்குள் நிம்மதி இல்லை, பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு அதை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதோடு கூட இந்த வியாதி குறித்த காரியத்தையும் நாம் ஜனங்களுக்கு தெளிவுபடுத்தி, பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பயம் தெளியும்படி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் திட்டங்கள் நல்லது, ஆனால் அதே நேரத்தில் மரண பயத்திற்குள் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு சத்திய வேதம் கொடுக்கிற ஆலோசனைகள் ஒன்றுதான் அவர்களுக்கு அது உதவும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் மரண பயத்தோடு தான் இருக்கிறாங்க, மரண பயத்தோடு தங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சமாதானத்தோடு இருக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். பயம் இல்லாமல் நிம்மதியா இருக்கணும். அரசாங்கத்தின் ஆலோசனைக்கு உட்பட்டிருந்தாலும் உள் மனதில் அவங்க சமாதானத்தை அனுபவிக்கணும், அதுதான் உண்மை, அது ரொம்ப உண்மை. நாம் அதுக்காக இப்ப நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, தேவரீர் இன்னைக்கு முழு உலகமும் மரண பயத்தினால் நிறைந்திருக்கிறதப்பா. உலகத்திலே ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை, நம்பிக்கை இல்லை, வாழ்வோம் என்று நிச்சயம் இல்லை, எந்த நிமிஷத்தில் என்ன ஆகுமோ என்கிற ஒரு தவிப்பில் மரண பயத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்களே அப்பா. இந்த மரண பயத்திலிருந்து மனுஷனை மீட்பதற்கு எங்கள் இயேசு ராஜா இந்த உலகத்தில் வந்து பிறந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு மரணத்தை நீங்க சந்திச்சீங்க. அதன் மூலமாகவே எங்களையும் மரண பயத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறீங்க அப்பா. தகப்பனே, இன்றைக்கு வீட்டுக்குள் ஜனங்கள் அடைத்துக் கொண்டிருந்தாலும் பயம் அவர்களை விட்டு விலகவில்லையே. வீட்டுக்குள் இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் என்று நிச்சயம் இல்லாமல் அல்லவா இருக்கிறார்கள். தங்களை அடைத்துக் கொண்டாலும் பயத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்ள முடியாத நிலைமை அல்லவா ஜனங்கள் இருக்கிறாங்க. தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா, இது நிமித்தம் ஜனங்களின் வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறது, தேசம் முழுவதும் எவ்வளவாய் தவிப்பிலே நிறைந்திருக்கிறது அப்பா. மரண பயத்திலிருந்து எங்கள் தேசத்து ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. முழு உலகத்திலிருந்து இருக்கிற ஜனங்கள் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. கிருபையாய் விடுதலையாக்கி ஆண்டவரே, சமாதானத்தோடு இந்த வியாதி கடந்து போகும் அளவும் தைரியமாய் மரண பயத்தை விட்டு விலகி சமாதானத்தோடு இருந்து இந்த உலகத்தை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சீக்கிரத்தில் கடந்து ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம். பிரசன்னம்.